சரி, இப்ப கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். அந்த 16வது சங்கீதம் நம்ம வாசிக்கப்பட்டது, அந்த சங்கீதத்தை நாம இப்ப பார்க்கலாம். இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு வேணும்னு சொன்னா பாதுகாப்பான வாழ்க்கை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. இப்ப குடும்பம் வந்து சில பிள்ளைகளை நம்ம சரியா வளர்க்கறதுக்கு அந்த காலத்துல முயற்சி செய்வாங்க. அந்த காலத்துல இருந்தா சொல்லணும், புரஜாதி மக்கள் மத்தியில கூட கட்டுப்பாடுகள்லாம் குடும்பத்துல இருந்துச்சு. இப்போலாம் அந்த கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுவும் புரஜாதிக்காரனுடைய குடும்ப வளர்ப்பு கூட ரொம்ப தப்பு. சரியா கட்டுப்பாடுகளோட வளர்க்கறது இல்லை. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை சரியா போதித்து சரியான வழியில போகணும்னு பார்த்துக்கிறது இல்லை. கிறிஸ்தவத்த இது ரொம்ப மோசமா இருக்கு. கிறிஸ்தவத்தை ரொம்ப மோசமா இருக்கு. ஏசு ஏசு ஏசுன்னு கும்பிடுறது எல்லாம் செய்யறது, ஆனா பிள்ளைகள்னு பிறந்து வந்த உடனே வேற யார்ட்டையோ தார வார்த்து கொடுத்துடுறது. அந்த வளர்ப்பு இதெல்லாம் பாக்குறது இல்லை. ஆண்டவர் அப்படி செய்யல. உங்க புள்ள வர்ற நேரமே அதை கொடுக்கிற தேவன் ஈவா ஒரு பெரிய பொறுப்பையும் எதிர்பார்க்கிறார். நீ எனக்காக இதை வளர்த்து எடு. அப்ப அந்த பொறுப்பை எப்படி நம்ம மற்றவங்கிட்ட கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. நமக்கு அந்த ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதே போலதான் ஒவ்வொரு விஷயத்திலும் பிள்ளைகள் இப்படி வந்து யாராவது உங்களுக்கு வந்து நல்ல பெற்றோர்கள் இருந்து சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்காக சந்தோஷப்படுங்க, அதுக்காக சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு வாழ்வது வளர்வது நம்ம சின்ன வயசுல நமக்கு சரியா புரியாட்டியும் புரியுதோ இல்லையோ அது நல்லது. நமக்கு தேவையானவங்களோட சேராமையும் தேவையான இடத்துக்கு போகாமலும் ஒழுங்கா கேட்டுக்கு தப்பி நின்று வளர்றது பிற்காலத்துல ரொம்ப உதவும்ங்களா. அந்த கிட்டகுமாரன் கதைய பாக்குறோம் இல்லையா, அதுல மூத்தவன் இந்த மாதிரி உலக கேடுகளுக்கெல்லாம் வெளியில தப்பி நின்று வளர்ந்துருக்கான். அந்த கெட்டகுமாரனுக்கும் கெட்டு போனவனுக்கும் அந்த மாதிரி ஒன்று கிடைச்சிது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல அப்பா, பெற்றோர் சரியான விதத்தை போதித்து கேட்டுக்கு இவர்கள் விழுந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள சரியான விதத்துல வளர்த்து எடுத்தான். ஆனா என்ன நடந்தது, அந்த கெட்டகுமார் அவன் உலக இச்சையில போய் ரொம்ப கேடானவனா இருந்தான். அவன் திரும்ப வேண்டியிருந்தது. பெற்றோர்களை குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அப்பா நல்லா தான் கொடுத்துருக்க. பாதுகாக்கப்பட்டு வளர்க்கிற வாழ்க்கை நல்லது தான், ரொம்பவும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க, அவனுக்கு ஊர் தெரியணும், உலகம் தெரியணும், நம்ம கொஞ்சம் விடணும். இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிறது? பாவம் தான் இருக்குது. எதை விட்டாலும் பாவமா இல்லையா? இது இப்ப ரொம்ப மோசம். எங்க போனாலும் எதுக்கு போனாலும் பாவம் தான். அதனால இன்னைக்கு வந்து பெரியவங்க கூட ரொம்ப காரியங்கள்ல இருந்து நம்ம தள்ளி வச்சுக்க வேண்டியிருக்கு. நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்படியான விதத்துல உலகம் கேட்ட நோக்கி போய் கொண்டு இருக்கிறதா இருக்கு. எதை புதுசா கண்டுபிடிச்சாலும் அதை வச்சு எதுவும் கெட்டது தான் செய்ய பாக்குறோம், நல்லதா செய்ய பாக்குறதுக்கு இல்ல. உலகம் அப்படி இருக்குது. ஆகவே நமக்கு ஒரு வேலி வேணும். அந்த வேலையை நம்ம தப்பா பார்க்க கூடாது, நம்ம பாதுகாத்து கொள்வதற்காக. இங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய அருமையை பத்தி தாவீது சொல்லுகிறான் இந்த 16வது சங்கீதத்துல. தாவீது வந்து இந்த சங்கீதத்துக்கு வருவதற்கு முன்பு, அதுக்கு முன்பு இருந்த சங்கீதங்கள்ல பாக்குற பொழுது அவனுக்கு அடிக்கடி துன்பம், கொஞ்சம் கூட ரெஸ்ட் கிடைக்காம துன்பம். அவளும் எதிரில சுத்தி அவனுக்கு தொல்லை கொடுக்குறான். ஆனா ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபம் பண்ணுகிறான், கதறி அழுகிறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் வருடன். ஆனா இப்ப இந்த சங்கீதத்துக்கு வருகிற பொழுது 16வது சங்கீதத்துல அவனுக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைக்குது. எதிரில கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறான் தாவீது. ஆனா இது தொடர்ந்து இந்த சங்கீதங்களை பாக்குற நேரம் சொல்ல மறுபடியும் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரிதான், கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், அப்புறம் பிசாசு சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஒண்ணு செய்ய பார்த்துக்கிட்டு இருப்பான். சோதனைகள் சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம என்னமாவது பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே நம்ம எப்பவுமே நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கை தான், புரியுங்களா? அது ஒரு போராட்ட வாழ்க்கை, ஆனா ஒரு இனிமையான போராட்டம். உண்மையான கிறிஸ்தவனுக்கு போராடுவதற்கான வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவரே நம்மள இருக்கிறாரா இல்லையா? ஆவியானவர் நம்மளை இருக்கிற பொழுது அதை விட வேற என்ன வேணும், எவ்வளவு பெரிய தைரியம். ஆகவே சோதனைகள்ல நம்ம தப்பி நிக்க முடியும், எதிர்த்து போராட முடியும். ஆவி இல்லாதவன்னா விழுந்துருக்கிட்டே இருப்பான். ஆவி இல்லாதவன் அந்த வாழ்க்கையில தான் இருக்கிறவன். அவன் என்ன நாடகம் ஆடினாலும் கூட அவனுக்கு ஆவியானவர் இல்லை, அவன் உலகத்தை சார்ந்தவன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை ஆவியானவரை பெற்றிருப்பதனால அந்த ஆவியானவர் உதவி செய்வார், தப்பானதெல்லாம் காட்டி கொடுப்பார். நம்ம இருந்து சொல்லும் இது தப்பு. அப்ப நாம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, அந்த சோதனைகளுக்கு விலகி நின்று நாம் அதை எதிர்த்து நின்று வெல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை. நமக்கு அதுக்கான ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சர்வ ஆயுதங்களும் ஆவிக்குரிய ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் எபேசிய நிருபத்தில் அதை பத்தி சொல்லுகிறார். இதெல்லாம் பயன்படுத்தி போராடுகிற ஒரு வாழ்க்கை. வெற்றி எப்பவுமே கிடைக்கும், ஆனா போராடாம கிடைக்காது, சும்மா உட்கார்ந்து இருந்தா கிடைக்காது. சிந்தனையோடும் கருத்தோடும் நம்ம போராடுகிற பொழுது அதுல இருந்தெல்லாம் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைக்க 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 நம்ம முதிர்ச்சி அடைகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறோம். அப்புறம் இன்னும் கூட சண்டையும் போடலாம், சண்டை போட்டு பழகி வெற்றி எல்லாம் கிடைச்சிருக்கிறதுனால அந்த சண்டையும் ஈஸியா போயிடும். அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் தள்ளி நிற்க பழகிக்குவோம். இப்படி ஆகவே பாதுகாப்பான வாழ்க்கை நல்லது, இவனுக்கு ஒரு இலைப்பாறுதல் ஒண்ணு கிடைத்திருக்கிறது. சரிங்களா, அந்த அந்த நேரத்துல தான் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறான். இந்த இப்ப கிடைச்சிருக்குனால நான் ஏற்கனவே சொன்னது போல தொல்ல வராதுன்னு இல்ல, வரதான் போகுது. ஆனா இந்த நேரத்துல அந்த தொல்லைகளை பற்றி நினைத்து பார்க்காமல், தன்னுடைய எதிரிகளை பற்றி நினைத்து பார்க்காமல் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்க்கிறான். சரிங்களா, என்ன மாதிரியான ஒரு அருமையான ஒரு பெரிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்புகளை பத்தி எல்லாம் நினைச்சு பார்ப்பது மட்டுமல்ல, இத உங்களுக்கும் அவன் ரெக்கமெண்ட் பண்றான். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதுல இருந்து சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது, இப்படியான ஒரு பாதுகாப்பான அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு கடமைப்பாடை கொண்டு வருகிறது. கடமைப்பாடு, ஒரு பொறுப்பை நமக்கு கொண்டு வருகிறது. முதல் நான்கு வசனங்களையும் நம்ம பார்ப்போம். அதுல சொல்லுகிற தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீர் கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பழிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். இரண்டாவது வசனத்துல பாருங்க அவன் என்ன சொல்லுகிறான் என்று, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவருக்காக என்னை கொடுத்திருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக என்னை கொடுத்திருக்கிறேன், அவருக்கு நான் அடிமை, அவர் தான் எனக்கு எல்லாமே, அவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு பெரிது, உங்கள் மேல் நான் என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். முதலாவது வசனத்திலேயே அவன் சொல்லிட்டான். அவன் எந்த அளவுக்கு அவன் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. என் உண்மை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நீ என்னுடைய ஆண்டவராக இருக்கிறேன். இதெல்லாம் வெறு வார்த்தைகள் அல்ல, அந்த வார்த்தைகள்ல அழுத்தம் இருக்கிறது, ஆழமான பொருள் இருக்கிறது. அவன் அவன் தாவீது ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் தெரியும்படியாக சொல்லுகிறான் அவனுக்கு யார் பாஸ். இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்து வாழ்க்கை அல்ல, அதனுடைய இச்சைகள் அல்ல, ஆண்டவர், அவருக்கு நான் அடிமை, அவர் தான் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார், அவர் தான் நான் இல்லை, என்னுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே அவருடையதாக இருக்கிறது. அவன் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவனாக அந்த ஆண்டவர்களை இன்பம் காணுகிறவராக இருக்கிறான். ஆகவே இங்க என்ன பார்க்கிறோம், இது ஒரு முழுமையான ஒரு தாவீதுனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இங்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு வேதத்துல எல்லாத்துலயும் சொல்லி இருக்க கேட்கிறோம், அதுதான் கிறிஸ்தவர்கிட்ட ரொம்ப குறைவா இருக்கு. ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படுகிற பொழுது இப்படிதான் இருக்கும் அந்த வாழ்க்கை. தாவீது சொல்லுவது போல இதுதானே யாத்திராகமோ 20வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலையும் நாம் பார்ப்போம். என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல அங்கங்க செலவு வச்சிருக்காத அப்படின்னு நான் சொல்லுது இல்ல, அதுக்கு பாசிட்டிவா சொல்லுது. ஆண்டவர் மட்டுமே உனக்கு தேவனா இருக்கணும். வேற யார் இந்த உலகமோ உலகத்தை சார்ந்ததோ வேற யாரும் நமக்கு அதிகாரம் சொல்லுறதும் இருக்கக்கூடாது. இந்த சமுதாயம் அதுடைய சீரழிந்து போன பண்பாடு நம்ம ஆளக்கூடாது. எல்லா கிறிஸ்தவர்களும் ஞானஸ்நானம் வாங்கிட்டு சொந்தக்காரன் அவங்க கேட்கிறான்லாம் ஆடிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா? புறஜாதி. புறஜாதி பண்பாடை தொடர்கிற கிறிஸ்தவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்க அழிஞ்சே போயிருவாங்க. தப்பு. உன்னை அன்றி எனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லைகளை பற்றி மட்டும் அங்க பேசல. பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் வந்து சில வணக்கத்தை மட்டுமல்ல, அந்த பண்பாட்டை எல்லாம் பின்பற்றி போன பொழுது ஆண்டவர் அவர்களை அடித்து நொறுக்கினார். வாசி பாருங்க. அதனாலதான் கடைசியில் அவங்களை இல்லாமலே ஆக்கினார். அவங்க கோயிலையும் இல்லாமல் ஆக்கினார். அந்த அளவுக்கு புறஜாதி தெய்வங்களும் புறஜாதி பண்பாட்டின் மேலும் ஆண்டவருக்கு வெறுப்பா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அப்படி அதுக்கு ஆசை காட்டி உன் இருதயம் அங்கு போகிற பொழுது தேவன் உன்னுடைய இருதயத்தில் இல்லை என்பதனாலே. எனக்கு நாடகம் ஆடுகிறவன் தேவையில்லை. என்னையே நம்பி என்னையே விசுவாசித்து எனக்காகவே வாழ்ந்து மடிகிறவர்கள் எனக்கு தேவை. அதுதான் வேறு தேவர்களை வைக்காதன்னு சொல்றது காரணம். நாம அவர் தான் நம்முடைய தேவனாக இருந்தா மற்றெல்லாம் போகக்கூடாது. அது தப்பு. சில பேர் இந்த இங்கதான் ரொம்ப கூட இருக்குது. அடிக்கடி பாஸ்டருக்கு வர ஒரு பெரிய சொல்ல அப்படி வந்திருக்கிறாங்க எங்கிட்டையும் கூட. என்ன, ஒரு கிறிஸ்தவ ஆண் கிறிஸ்தவம் இல்லாத பெண்ணு மேல ஆசைப்படுது, இல்லாட்டி கிறிஸ்தவ பெண் கிறிஸ்தன் இல்லாதவன் மேல ஆசைப்படுறான். சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டர் அப்படியே கட்டிக்கிட்டு ஆண்டவட்ட கொண்டாந்துடலாம் இல்லையா? நீ ஆண்டவரா? மறுபுறப்ப கொடுக்கறது ஆண்டவர்னு கேள்விப்படல, வேதத்துல சொல்ல. நம்மளே நமக்கு மாத்திக்க முடிஞ்சிருக்குதா? ஆண்டவருடைய கிருபை இல்லாம இருந்திருந்தா நம்ம அழிஞ்சுதான் போயிருப்போம். ஆண்டவருடைய கிருபையை சந்திக்காதவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் தான் வேதம் சொல்லுது. அவங்க போறது பரலோகம் இல்ல. நாம ஒண்ணும் செய்ய முடியாது. அது தப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், இருட்டும் ஒளியும் சேர்ந்து வாழ முடியாது. அதை விதிச்சிட்டார். ஏன்னா எனத்தோட தான் சேரணும்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனை மட்டுமே வலை மட்டுமே திருமணம் செய்யணும். ஏன்னா குடும்ப வாழ்க்கை அப்படி இன்னொரு தெய்வங்களை வணங்குறவங்களையும் வழியில போறவங்களோடையும் போக முடியாது. அந்த குடும்பத்துல ஒற்றுமை இருக்க முடியாது. அங்க ஒரே தேவன் இருக்க முடியாது. நீ ஒன்றிணைந்து ஒரு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. உனக்கு பிறக்கிற பிள்ளைகளும் ஒரே வழியில போக முடியாது. அந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு பெரிய தடையை இப்பொழுதே ஏற்படுத்தி கொள்ளுகிறாய். ஆகவே அங்க தப்ப ஆரம்பிக்கிறதெல்லாம் தப்பாதான் போய் முடியும். யாரோ யார் மேலேயும் ஆண்டவர் கிருபை காட்டியிருந்தாருன்னா அது அவர் கிருபையினாலுமே மட்டுமே தவிர தப்பு செஞ்சு நல்லதுல போய் ஒரு நாள் ஒன்னும் முடிஞ்சதில்லை. வேதம் சொல்லுது கேளுங்க. ஆண்டவருக்கு விருப்பமே இல்லாதது அவருக்கு நம்ம அடிமையா இல்லாம இருக்கு. அவருக்கு நீங்க அடிமையா? தாவீது அவருக்கு அடிமை. அவருடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவருக்கு அடிமை. அவருக்கு நான் கீழ்படிவேன். தப்பு செய்யாம இல்ல, ஆனா திருந்தனா தப்புக்கு தண்டனைகள் வராம இல்ல, அதெல்லாம் வாங்கிக்கிட்டான், தாங்கிக்கிட்டான். அழுதான் அந்த உரையை இந்த மன்னிங்க. அவனுடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு பெருசா போச்சு. ஏன்னா நிறைய பாடங்களை வாழ்க்கையில கத்துக்கிட்டான். தொடர்ந்து ஆண்டவருக்கு விசுவாசமாக வாழ்ந்தான். அவன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. முழுமையாக அவர் மட்டுமே ஆண்டவர்னு சொல்லுவது அல்ல, அவருக்காகவே வாழுவது. எந்த இடத்துல எங்க இருந்தாலும் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருக்காக வாழ்வது, அவருடைய பேச்சை கேட்பது. அதுதான் நான் சொல்லுவேன், உண்மை நான் நம்பி இருக்கிறேன். நீர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறீர்கள். எல்லா இடத்துலையும் ஆண்டவர், நீங்க தான் என்ன ஆண்டவராக இருக்கிறீங்க.
ஆனா இப்படி ஆண்டவருக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவன், கீழ்ப்படுகிறவன் வந்து அந்த ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு வந்து அவருடைய பிள்ளைகள் மேல போயிடும். வேதம் சொல்லுகிறது அப்படி. மூணாவது வசனத்துல தாவீது சொல்லுகிறான், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கின்ற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது. பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் யாரு? விசுவாசிகள். இவனை போன்ற விசுவாசிகள், அவர்களுக்கும் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். சரிங்களா? ஆங்கிலத்தில் சொல்ற, as for the saints who are on the earth, they are the excellent ones in whom is my delight. என்னுடைய ஆனந்தம் அவர்கள் இருக்கிறது. அப்படிதான் இருக்கணும் கிறிஸ்தவனுக்கு. கிறிஸ்தவனுக்கு ஆனந்தம் உலகத்துல இல்ல. எப்படா முடியும், நான் போகலாம், எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் மால்ல இருக்கிறவங்களோட எல்லாம் சுத்தி திரியலான்னு என்ன ஓடிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் அங்க இல்லைன்னு அர்த்தம். உலகத்தான் ஆண்டவரோடு அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர்ல அந்த அளவுக்கு ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கூடிய கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசம் இருக்கிற பொழுது அது ஆண்டவருடைய பிள்ளைகள்ல அந்த ஆனந்தத்தை கொண்டு வந்த சொல்லுகிறேன். அவர்கள தான் நான் ஆனந்தப்படுகிறேன். அவளுக்கு மத்தியில் இருக்கிறது எனக்கு ஆனந்தத்தை தருகிறது. அவளோடு பேசுவதும் ஆண்டவரை துதிப்பதும் எனக்கு பெரிதா இருக்கிறது. அவளோடு சேர்ந்து வேதத்தை தியானிப்பது எனக்கு பெருசா இருக்கிறது. பார்த்தீங்களா? அது இயக்க ஒரு கிறிஸ்தவனுக்கு அங்கத்தான் வரும் ஆர்வம். அவள் மத்தியில் இருக்கத்தான் பிரயோசன ரொம்பவும் ஆசைப்படுவான். ஆண்டவரை ரொம்ப காலத்துக்கு முந்தி வாலிப வயதுல இருக்க நேரம் அவரை அவர் என்னை கண்டுபிடித்த பொழுது நம்ம எப்ப அவரை தேடி போயிருக்கோம், அதனால அப்படி சொல்லிடக்கூடாது. நம்ம விலகி ஓடிக்கிட்டு இருந்தது போலதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே என்ன செஞ்சான்? ஆண்டவரை தேடி ஓடல, விலகி ஓடணும். அதான் பாவிகள் செய்யறது. அவர் தான் தேடி கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு வந்து, ஏன்னா அவங்க சண்டையில ரெண்டு சர்வீஸ் மட்டும் வைக்கிறாங்களேன்னு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப தேவைப்படுச்சு. வாரம் பூரா ஒவ்வொரு நாளும் சர்வீஸ், பைபிள் ஸ்டடி இருக்காதா, சர்வீஸ் இருக்காதான்னு தான் நான் நாடி தேடினேன். அது ஆரம்ப கட்டம்னால எனக்கு சரியா ஞானம் இல்லை. அதனால நம்ம சர்ச்சில் ரெண்டு தானே இருக்குது, பைபிள் ஸ்டடி இருக்குன்ட்டு மற்ற இடங்களுக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். அதை யாரோ தெரிஞ்சு போய் பாஸ்டர்கிட்ட வச்சு வச்சிருவாங்க. இது கொஞ்சம் நல்லது, நீங்க கேட்டு போகக்கூடாதுன்னு சொன்னது. இப்ப அவரு கேட்டு நல்லாதான் கேட்டாரு. ஏன்பா என்ன உங்க சேர்ச்சில் ரெண்டு தானே வைக்கிறீங்க, பாபு ஸ்டடி வைக்கிறீங்க, இன்னும் கூட எனக்கு தேவைப்படுது. சோ அவர் எனக்கு வழிகாட்டினாரு. தம்பி அப்படி எல்லாம் முழுவதும் வைக்க முடியாமத்தவங்கள வேலை செய்யறாங்களா இல்லையா? அவன் வேலையும் செய்யணும், குடும்பமும் இருக்கு. அதனால ஒரு அளவோடு, ஆனா உன் ஆர்வம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நீ நல்லா வாசிக்க பழகு. நீ இன்னும் ஆடியோஸ் மெசேஜஸ் எல்லாம் நிறைய கேட்கணும். இதுக்கெல்லாம் சில வழிகளை சொன்னார். அதுவும் இல்லாம அப்படி போன இடத்துலயும் நான் கண்டுகிட்டேன், நம்ம இருக்கிற இடம் மாதிரி அதெல்லாம் இல்லை. அவங்களுக்குலாம் அன்னைக்கெல்லாம் வாலிப கூட்டம் நடந்தா இன்னைக்கு மாதிரி தான், கிட்டார் அடிக்கிறதும் கம்மை போட்டு மெல்றதும் இந்த மாதிரில தான் விருப்பமே தவிர வேதம் படிக்கிறதுல விருப்பம். எனக்கு தேவைப்பட்டது வேதம், எனக்கு தேவைப்பட்டது கிறிஸ்தவ ஐக்கியம். அப்ப கூட என் ஆண்டவருடைய அவர் மேல ஆர்வம் வந்து விசுவாசம் வந்து அவர்கள் திளைக்கிறவன் அவருடைய மக்களுடைய ஐக்கியத்திலும் அவன் திளைத்து நிற்பான். நீங்க அப்படி செய்றீங்களா? உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? உங்க சபை உங்களுக்கு பெருசா படுதா? ஒரு கிறிஸ்தவனுக்கு சபை ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்க சேர்ச்சில் ரெண்டு ஒரு குடும்பம் வந்திருக்குது. எத்தனையோ வருஷமா அந்த பிந்தவஸ்தை இதுல இருந்தெல்லாம் ரொம்ப வேணான்னு போயிட்டு வந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அமைதியா இருந்து ஆராதிக்க முடியுது, பிள்ளைகளோடு இருந்து தேவனுடைய வசனத்தை கேட்க முடிகிறது, இன்னும் கத்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு சபையை தேடி அலைந்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு ஒரு பெரிய ஆனந்தம். அதனால சேர்ச் முடிஞ்சுன்னா உடனே போக மாட்டாங்க. எல்லாம் பேத்த பத்தி பேசுறது, வாட்ச புத்தகங்களை பத்தி பேசுறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய மக்கள் மீது ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும். சபை பெருசா படலன்னா உங்க கிறிஸ்தவத்துல ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தான் இருக்கும்.
ஆனா இவனுக்கு பட்டிருக்குதே, அவர் விசுவாசிக்கும் அப்படி இருந்திருக்குதே, நமக்கு ஏன் அப்படி இல்லாம இருக்கிறது? சப்ப பெருசா படல, மாதத்துல நாலு வாரம் இருக்குது, நாலு வாரம் ஒழுங்கா ரெண்டு சர்வீஸுக்கும் அதுக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தவன் கொஞ்சம் குறையுது, அங்கங்க போறான்னா ஆபத்துன்னு தான் அர்த்தம், ஆபத்துன்னு தான் அர்த்தம், ஏதோ சரியில்லை. அது நம்ம இடத்துல தான் உண்மையே சொல்ல மாட்டாங்களே, எப்படி மாறுக்குறீங்க, நல்லா இருக்கேன் பாஸ்டர். பாஸ்டர் ஒண்ணு மக்கு இல்ல, ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் கொஞ்சம் பணிவா கேட்கிறாரு, எப்படி இருக்க, எப்படி இருக்கணும், பார்க்க நல்லா தான் இருக்கிறேன் பாஸ்டர்ன்னு சொல்லு, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லு, வேற எங்க போறது, பாஸ்டர்கிட்ட போவாங்க, அப்ப பேசிக்கலாம், ஆரம்பத்திலே ஆலோசனை வாங்கிக்கலாம், தீர்த்துக்கலாமா இல்லையா, நடிக்க கூடாது, நடிக்க கூடாது, நாடகம் போட்டு ஒண்ணுமே நல்லா வராது, வருமா வராது, உண்மையா நடந்துக்கணும். சப்பா மேல நமக்கு ஆர்வம் வரணும், விசுவாசிகள மெம்பர்ஸ் இருக்கிறவங்க நல்லா யோசிச்சுக்கணும், உங்க கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்கு, நாலு பேர் இருக்கீங்க இல்லையா, அவங்க குறைந்த அளவு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னது, நீங்க ரெண்டு சர்வீஸுக்கும் தவறாம வந்துடும் எதிர்பார்க்குதா இல்லையா, கம்யூனியன் தவறக்கூடாது, ரெண்டு சர்வீஸும் தவறாம வரணும், கம்யூனியன் தவறக்கூடாது, அதாவது சபை என்ன கூட்டங்கள் ஏற்பாடு செய்கிறதோ, சபை அங்கத்தவர் கூட்டம், இதுக்கெல்லாம் நீங்க நோ எக்ஸ்கியூஸ் தவறக்கூடாது. ஹாஸ்பிட்டல் இருந்தா தெரியும், ஆனா என்ன செய்யணும், அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னாலும் அடிச்சு சொல்லியிருந்தோம் பாஸ்டர், ஏன் ஜெபம் பண்ணலாமா இல்லையா, சப்ப அவ்வளவு தூரம் முக்கியம்னு இருந்தா நம்ம அங்கதான் எல்லாம் வச்சுக்க பார்ப்போம் நடவடிக்கைகள் எல்லாத்தையும், அதுல நீங்க தவறக்கூடாது, ஏன்னு சொன்னா உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒழுங்கான அங்கத்தவராக இருந்து வளருவதற்கு எங்களுடைய போத கண்காணிப்பு சரியா கொடுக்கறதுக்கு இது அவசியம், அதை நீங்க சரியாக செய்கிற பொழுது நீங்க பாதுகாப்போட பரலோக வாழ்க்கையில இந்த உலகத்துல நடபோட்டு போகலாம், அதுல தவறு வைக்க கூடாது. அதனாலதான் புதுசா மெம்பரா வரவங்கள அதை நம்ம கேட்கறது வழக்கம், உண்மையிலேயே ஆண்டவரை விசுவாசித்து இந்த இதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து வர்றீங்களா, ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 வாசிங்க, 3000 பேர் அன்னைக்கு ஆண்டவர் அறிந்து கொண்ட பொழுது என்ன செய்தார்கள், அன்று முதல் அன்று தினமும் அந்த 4 காரியங்களுக்கு யாருமே வற்புறுத்தாம ஒப்பு கொடுத்தார்கள், அப்போஸ்தலருடைய போதனைகளுக்கும் ஜபத்துக்கும் திருவிருந்துக்கும் ஐக்கியத்துக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். 10 நிமிஷத்துக்கு முந்தைய இங்க வந்து உட்கார்ந்து வந்துடணுமா இல்லையா, ஏன் ஆர்வம், ஆண்டவருடைய ஆராதனை, அந்த அளவுக்கு வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கு ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம வாழ்றோமா, ஓசைங்க நம்ம அப்படி இருக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்க மெம்பர்ஸுக்கு அப்படி பொறுப்பு இருக்கு, இதுல எல்லாம் நீங்க குறைவா இருக்கிற நேரம் ஏதோ ஒண்ணு உங்க பாதிக்குதுன்னு தான் அர்த்தம், இல்லாம ஒருத்தர் செய்யவே மாட்டேன், அப்படி பாதிக்கிற பொழுது அது எங்களுக்கு கண்ணப்படுகிற பொழுது கேள்விப்படுகிற பொழுது எங்க கடமை உங்களோட வந்து பேசுறது, ஏன் அந்த மெம்பர்ஷிப் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பு, அந்த பரிசுத்தம் கொலையே கூடாது, உங்களுக்கும் பாதுகாப்பு தேவை, நீங்க ரொம்ப ஆழமா எதுலையாவது போய் விழுந்துடுற முந்தி உங்களை கை தூக்கி என்ன செய்யணும், உங்களை பாதுகாத்து மறுபடியும் எல்லா ஆடுகளும் ஒன்னா ஓடுற மாதிரி செய்ய வைக்கிறதுக்காக. ரொம்ப இடங்கள பாஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல, வாடுற வரையும் வா, போற நேரம் போயிரு, அப்படிதான் நடக்குது, ஒன்னு மட்டும் மறந்துடாது, ஒன்னா அந்த காணிக்கைய போட்டு போயிரு, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நடக்குதா இல்லையா, எல்லா இடத்துலயும் பாஸ்டர்ஸ் அப்படி இருக்க கூடாது, ஆத்தம வாஞ்ச உள்ளவனா இருக்கணும், அதனாலதான் கேட்கறது, பிடிக்குதோ பிடிக்கலையோ கேட்கத்தான் செய்யணும், சரியா இருக்கணும், உங்களுக்கு ஒத்துக்கொண்டு நீங்க எடுத்திருக்கிற ஆண்டவருக்கு முந்தி எடுத்திருக்கிற உடன்படிக்கை அதை நீங்க வற்புறுத்தல் இல்லாம செய்யணும் ஆண்டவருக்காக, அதுதான் அங்கத்துவம், அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார், அப்படி நீங்க இருந்தீங்கன்னா எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா, அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்க வாழ்க்கையில், ஏன் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசி அப்படிதான் இருப்பான், அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் மேல, அவர் எனக்கு ஆண்டவராக இருக்கிறார், அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவருடைய பிள்ளைகள் தான் எனக்கு எல்லாம் பெருசு. கொலோசையர் 1:4 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் அந்த கொலோசையர்களை பற்றி, ஆங்கிலத்தில் சொல்றேன், since we heard of your faith in Christ Jesus, அதாவது இயேசு கிறிஸ்து மேல் நீர் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை கேட்ட நாள் முதலும், end of your love for all the saints, இயேசு கிறிஸ்துவ நீ வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் நான் கேள்விப்படல, பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் நீ வைத்திருக்கிற அன்பை பற்றியும் கேள்விப்பட்டோம். நம்ம சப மக்கள் நமக்கு பெருசா இருக்கணும், இவங்க தான் நமக்கு குடும்பம். ரத்த பாசம், ரத்த பாசம் சொல்லுவாங்க இல்லையா, என்ன ரத்த பாசம், பங்காளிகளை பார்த்தா தெரியுமா இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பணம் இருக்கிற வரையும் தான் அது இருக்கும் இல்லையா, அதான் உலகம். சும்மா பொய்க்கு பேசுறது ரத்த பாசம், ஆனா உண்மையான ஒரு ரத்த உறவு இருக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல இணைக்கப்பட்டிருக்கிற உறவு கிறிஸ்தவர்கள் மத்தியில், அது ஒரு பெரிய உறவு, அதுக்கு மேலானது ஒண்ணுமே இல்லை. குடும்பத்துல இருக்கிற குடும்ப உறவுகளை விட ஒரு பெரிய உறவு இதுதான். இதை பீட் பண்றதுக்கு வேற எந்த உறவும் இல்லப்பா வெளியில, இது தன்னை இழந்து காட்டுகிற அன்பு, அன்பா இல்லையா, உங்க சொந்தக்காரங்களாம் கொடுப்பாங்களா அதை கட்டுறதுக்கு, கொடுக்க மாட்டான். நமக்கு ஏதாவது ரத்த தொடர்பு உலகத்துல இருந்து இருக்கா, ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற ரத்த தொடர்புனாலதான் நீங்க முகமே தெரியாது, உங்க முகமே தெரியாதவங்க எல்லாம் இது கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், அந்த பரிசுத்தவான்கள், நம்ம சத்தியத்தை விசுவாசிக்கிறாங்கன்னு முன் வந்து செய்கிற காரியம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் நீங்க வளர்ந்து முன்னோகி போகணுங்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பை தவிர, அவர்களை போல நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு எதிர்பார்ப்பை தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதுதான் பாசம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன அப்படிலாம் சொல்றீங்கயா, சரியா தான் இருக்கு, இருந்தாலும் சபையில இருக்கிறவங்களோட தானே ரொம்ப தொல்லையா இருக்கு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா. சரி, உங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் இருக்கா, திருமணமானவங்களாம் பிள்ளைகள் இருக்கா, இருக்கு, 2, 3, 4, 5 இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல 5 இருந்தா 3 ஒழுங்கா இருக்கும், அப்புறம் 4வது கொஞ்சம் கொஞ்சம் அங்க எங்க தொல்லை கொடுக்குற ஒண்ணு இல்லையா, இருக்கா, இருக்குது, அதுக்கு என்ன அடிச்சு துரத்திடுறோமா, நீ அடுத்த வீட்டுக்கு போயிரு, இங்க இருக்க கூடாது, இல்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னு மாதிரி இருக்கும், ஆனா 5 மேலையும் ஒரே விதமா அப்பா அம்மா பாசம் காட்டுறாங்களா இல்லையா, காட்டுவாங்க. சில பிள்ளைகள் நம்ம ரொம்ப வாந்தியா நம்மளையே தொத்திக்கிட்டே இருக்கும், சில பிள்ளைகள் அப்படி இருக்காது, அதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மேல அன்பு இல்லைன்னு. இந்த மாதிரியான குடும்பத்துல சின்ன சின்னது இருக்கும், மனுஷ பலவீனத்துல அதை அன்பு மாறாம அதை தீர்த்துக்க பார்க்கணும். ஒருத்தர் ஒருத்தரை கடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அது மனுஷன் செய்யற வேலை இல்லை, அந்த அன்பு இருக்கு இல்லையா, கிறிஸ்துவில இருக்கிற அன்பு, அந்த அன்போடு அந்த குறைகள் என்ன செய்யணும், பொறுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசி அதை தீர்த்து அந்த அன்பு நிலைத்திருக்குமாக வளர்ற மாதிரி நம்ம இருக்கோம். இந்த குடும்ப உறவுக்காக வேற எதையும் தியாகம் பண்ண முடியாது, இதுக்கு ஈடானது ஒண்ணுமே இல்லை, ஈடானது உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நம்மளையும் சில நேரம் யோசிச்சு பார்க்கணும், சில பேர் இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பையனுக்கு பையன் இல்ல, இப்ப அவன் கல்யாணம் பண்ணிருக்கான், எப்ப பார்த்தாலும் ஜட்ஜ் மக்கள்ல குறை, ஆனா உட்காரு, நீ எப்பவாது ஓ முகத்தை கண்ணாடியில பாத்துருக்கிறியா, ஒவ்வொரு நாளும் பாக்குறேன், என்ன என்னதான் பாக்குறீங்க எனக்கு தெரியாது, நான் பட்டியல் போட்டு சொல்றேன் உனக்கு இருக்கிற குறைகளை சொன்னே, அது தெரியுது இல்ல, சொல்லுவாங்க மத்தவங்களை அப்படி ஒண்ணு காட்டுற நேரம் 3 வரை யாருக்கு எங்க பாக்குது, ஒன்ன நோக்கி பாக்குது, நம்மளே நம்ம பாங்க தெரியணும், நமக்கிட்ட இருக்கிற குறைபாடு தெரியுது இல்ல, அடுத்துதான் பெருசா தெரியும். அப்ப அவனுக்கு வழக்கமா சொன்னேன் அவன்ல இருக்கிற குறைபாடுகள், நீ இதுக்கு என்ன செஞ்சிருக்கிற, அவ மத்தவங்களை குறை கண்டுபிடிக்கணும்னு சுயநலம் இருக்கிறதுனால, சுயநலவாதி அன்பு காட்டணும், பொறுத்துக்க பார்க்கணும், நம்ம திருத்திக்க பார்க்கணும், எல்லாரும் சேர்ந்து திருந்தி வாழ பார்க்கணும், ஐக்கியத்தை வளர்க்க பார்க்கணும், சமாதானம் தொடர்ந்து இருக்கும்படியா பார்க்கணும். புரியுதுங்களா? அதான் தேவன்ல வைக்கிற அன்பு அடிமையா இருக்கு. தாவிது சொல்லுகிறான், அதான் பெருசு. உங்க சபை மேல உங்களுக்கு எப்படி ஒரு கருத்தனையும் கருத்தும் அன்பும் ஒரு ஈடுபாடு இருக்குதா? இருக்கணும், ஆண்டவர்ல இருக்கணும், அவர் சபை மேல இருக்கணும். சபை வரலாற்றுல சர்ச் ஃபாதர், சபை பிதான்னு சொல்லுவாங்க. சுப்ரியன் ஒருத்தர், கார்த்தேஜில் இருந்த சுப்ரியன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அவர் இந்த சங்கீதக்காரனோட அவன் சொல்றத ஒத்துக்கிறார். அதாவது பிதாவை, ஆண்டவரை உன்னுடைய பிதாவாக நீ வைக்க முடியாது, சபையை உன்னுடைய தாயாக நீ பார்க்காவிட்டால், சபையை நீ உன்னுடைய தாயாக பார்க்க பழகாவிட்டால் ஆண்டவரை நீ பிதாவாக பார்க்க முடியாது. இந்த உலகத்துல எதுக்காகவும் நம்ம சபையை தாரவாக்க முடியாது. அது தேவனுடைய சபை, அந்த எனக்கு கொடுத்திருக்கிற சபை, அது ஒரு பெரிய, அங்க ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார், அங்கு என்னை கொண்டு இணைத்திருக்கிறார், சேர்த்திருக்கிறார்னு விசுவாசமா இருக்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவனுடைய இன்னொன்று காரியத்தை 4வது வசனத்துல பாக்கிறோம். எதுக்கு அவன் ஒப்பு கொடுத்திருக்கிறான்? அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான், முழுமையா ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவனுக்கு பெருசு சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அவன் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு விலகி நிற்கிறான். அன்காட்லினஸ் அண்ட் பேகனிசம், அது நம்ம ஊர்ல நிறைய இருக்கு. பக்தி விருத்தி இல்லாத மக்கள் எதையோ வணங்கி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அதுக்கு விலகி இருக்கிறான். அவன் அவன் சொல்லுகிறான், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன பெருகும்? வேதனை பெருகும். அவன் சொல்லுவதற்கு காரணம், அதுல எனக்கு ஈடுபாடு இல்லை, நான் அதுக்கு விலகி நிற்கிறேன், நான் அதுக்கு விலகி நிற்கிறேன். அவர்கள் செலுத்துகின்ற பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடிகளை நான் உச்சரிக்கவும் மாட்டேன். நீங்க விலகி இருக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் நீங்க விலகி இருக்கிறீங்களா? விலகி இருக்கணுமே. ஏன்னா இந்த சமுதாயம் நம்ம மேல ரொம்ப பிரச்சனைகளை கொண்டு வர திணிக்க பார்க்கும். தானியலுக்கு நடந்தது, ரொம்ப அவன் புரஜாதி மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த பிரச்சனைகள் வரும். ஆனா தானியல் அதுக்கெல்லாம் தள்ளி நிக்க பழகி இருந்தான். அவன் ஆண்டவர் மேல அந்த அளவுக்கு ஈடுபாடும் ஒப்பு கொடுத்திருந்தான். நீங்க அப்படி நிக்கிறீங்களா? இந்த போலி சமுதாயத்தினுடைய அந்நிய தேவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய வழிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஆண்டவர் அதுல இருந்தெல்லாம் பிரித்தெடுத்து எனக்கு பெரிய ஜீவனை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அதுல எல்லாம் எனக்கு ஈடுபாடே இல்லை, தொடர்பே இல்லைன்னு தள்ளி நிக்கணும். தேவனுடைய ஆராதனையை தவிர வேறு எந்த ஆராதனையும் எனக்கு ஒத்ததாக இல்லை. அப்ப அவனுக்கு பாருங்க, தாவீது ஒழுங்கா வளர்க்கப்பட்டிருக்கிறான், நல்ல குடும்பத்துல அவனுக்கு சின்ன வயதுல இருந்து இதெல்லாம் கத்து கொடுத்தெல்லாம் உதவியா இருந்திருக்கு. ஸ்போஜின் ஒரு பெரிய பிரசங்கி, தாத்தாவில இருந்து வீட்டுல இருந்து எல்லாம் கத்து கொடுத்த சின்ன வயதுலயே அவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு இருந்திருக்கு. அதான் நம்ம செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட. அதனால ஒண்ணு சொல்லுகிறேன், கேட்டுங்க, உங்களுக்கு ஆண்டவர்த்தனுடைய கிருபையில ஒரு நல்ல சபையை கொடுத்து காட்டி கொடுத்திருந்தாருன்னா அதை விட்டு ஓடவே போடக்கூடாது. அது போல வேற ஒண்ணும் இல்லை. எங்க ஊர்ல எல்லாம் எனக்கு தெரியும், ரொம்ப இடத்துல ஆட்டமும் பாட்டமும் கூத்துன்னா அதான் அதே சபையில 32 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், வேற எங்கேயும் போகாம. நல்ல சபையை ஆண்டவர் கொடுக்கிற போது இருந்துக்கும். இதுக்காக எல்லாம் பூரணமானவர்கள் அல்ல, பலவீனங்கள் குறைகள் இருக்கும். ஆனா அங்க வேதம் பிரசங்கிக்கப்படுகிறது, மக்கள் வேதத்தை நேசிக்கிறார்கள், ஆராதனை வேத வழியிலே ஒழுங்காக நடத்தப்படுகிறது, நல்ல ஐக்கியம் இருக்கிறது. தட்டி எங்கெல்லாம் போனா என்ன நடக்குது? கிட்டாரை கொண்டாந்துடுறான், ட்ரம்மை கொண்டாந்துடுறான், காதுல என்னமோ போட்டுக்கிறான், மூக்கிலையும் வந்துருது ஆண்களுக்கு, குருமையும் வச்சுக்கிறானுங்க. பௌப்பீட்டுக்கு வாரவங்க உடுப்பு சரியில்லை, பேச்சு சரியில்லை, கண்ணு மூடி கண்ணு திறக்கிற முடி கிளப்பா மாயிருது. சபை கிளப்பா சபையானே பார்க்க முடியும், இல்லாம இருக்கா இல்லையா? மக்களுடைய வாழ்க்கையில தேவ பயம் இல்லை, பக்தி விருத்தி இல்லை, ஆனா ராமாவுக்கு குறைச்சலே இல்லை. சங்கீதம் பாட்டு சத்தம்னு தோல் கலப்பிட்டு இருக்கிறாங்க, ஆனா யார் இல்லை? ஆண்டவர் இல்லை, பரிசுத்தம் இல்லை. நல்ல சபையை ஆண்டவர் கொடுக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை பாதுகாத்துக்குள்ள பழக்கம். ஏன்னா சில நேரம் நல்ல காரியங்கள் எல்லாம் அருமையான கோல்டு பேப்பர்ல பேக் பண்ணி வராது. இந்த ரீசைக்கிள் பண்ண பிரவுன் பேப்பர் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல இருக்குல்ல, சில நேரம் சில கிஃப்ட் வரும் அந்த ரீசைக்கிள் பண்ண பிரவுன் பேக் பேக்ல போட்டு, அதுக்காக இந்த பாரு பிரவுன் பேப்பர் பேக்ல வருது அப்படின்ட்டு அதை லைட்டா பார்க்கக்கூடாது. தொடர்ந்து பாக்குற பொழுதுதான் விலை மதிப்புள்ளாத இருக்கலாம். அதனால இங்க ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப காரியங்கள் செய்யாம இருக்கலாம். ஆடுறதுக்கும் உடம்ப அசைக்கிறதுக்கும் கிட்டார் இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மையானவர்கள் இருக்கிற இடமா இருக்கும், வேதப்படி ஆராதனை நடத்துகிற இடமா இருக்கும், அங்க வேத சத்தம் கேட்கிறதா இருக்கும். ஏன்னா வேத சத்தம் எங்க அதிகமாக இருக்கிறதோ, வேத வாசிப்பு, வேத பிரசங்கம், வேத பூர்வமான ஜபங்கள் இருக்கிறதோ, அங்க என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் இருக்கிறத பார்க்கிறோம், அவர் பேசுகிறத பார்க்கிறோம், அவர் இருக்கிற இடமா பார்க்கணும். அதுதான் வாழ்க்கைக்கு உதவும், வேற எதுவும் உதவாது. இரண்டாவதாக, இதுவரை அவன் எதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான்? பாதுகான வாழ்க்கை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையில என்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோன்னு பாக்குறோம். இனி அந்த பாதுகாப்பான வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்கும், கண்டென்ட்மெண்ட் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அஞ்சாவது ஆசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அஞ்சு ஆறு, கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் உண்டு. ஏன்னா அவனுக்கு வேற எதுலயும் ஆசை இல்லை, அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது. அவன் ஒரு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில அவனுக்கு திருப்தி இருக்கு. சில பேருக்கு திருப்தி இல்லை, அங்கேயே பார்த்துட்டு இருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை, எப்பா என்ன செஞ்சாலும் திருப்தி இல்லை, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்க கூடாது. இவனுக்கு முழு நிறைவான ஒரு திருப்தி. அந்த திருப்தி அவன் தேவன்ல அடைகிறான், அவன்ல தானே அவன் தொலைத்திருக்கிறான். என்னுடைய தேவன் அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். வேதம் படிக்கிறதுல சில பேருக்கு பிரச்சனை இருக்கு. எப்பவுமே அதுல இருக்கிறத ஏத்துக்கிறதுக்கு மனசை கட்டுப்படுத்தி படிக்கிறது இல்லை, அது தப்பு. சரியானபடி படிக்கணும், அது சொல்லுகிறதுல முழுமையான ஒரு விசுவாசம் இருக்கு. தேடி தேடி இவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், இல்ல இதுக்கு மேல ஏது இருந்துருமோன்னு போய்கிட்டு இருக்க கூட. சத்திய ஆவியானவர் நமக்கு வேதத்தை விளக்கப்படுத்துகிறார், ஒரு திருப்தி இருக்கணும். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள்ல நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும். இவனுக்கு முழுமையான திருப்தி இருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த சுதந்திரத்துல. ஏழாவது வசனத்துல, ஐந்தாவது வசனத்துல பாருங்க அவன் என்ன சொல்லுகிறான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். பாத்திரம் முழுமையா நிரம்பி வழிகிறது போல நான் அவரில் முழுமையான திருப்தி நான் அடைகிறேன். இன்னொரு வருஷத்துல ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சாப்பாடும் குடிநீருமா இருக்கிறீங்க, நீங்க தான் அப்படி இருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு உணவாகவும் தண்ணீராகவும் இருக்கிறார். கம்யூனியனுக்கு போற நேரம் கொண்டு போக வேண்டிய ஒரு வசனம், அவர்ல அவனுக்கு முழு திருப்தி இருக்குது ஆண்டவர்ல.
அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தாவீது சொல்லுகிறான், இந்த ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களை எல்லாம் எப்படி சரிப்படுத்தி வைக்கிறார். ஆறாவது வசனத்துல பாருங்க, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக அமைத்து கொடுக்கிறார். எனக்கு என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக அமைத்துக் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதது அல்ல. இந்த இடத்துல அவன் இப்படி சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய என்ன சொல்லுகிறான், எனக்கு நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, எனக்கு சிறப்பான சுதந்திரமும் எனக்கு உண்டு. ஆங்கிலத்தில் The lines have fallen to me in a pleasant places. அந்த லாங்குவேஜ் அவன் பயன்படுத்துகிறது காரணம், அவன் பழைய ஏற்பாட்டில் அவன் நினைச்சு பார்க்கிறான், கர்த்தர் எப்படி கானான் தேசத்தை யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த பொழுது அந்த 12 ட்ரைப்ஸுக்கும் அதை அருமையா பிரிச்சு கொடுத்தார். ஆண்டவர் அதை செய்து கொடுத்தார். அந்த லாங்குவேஜ் அவன் இங்க பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி என்ன சொல்லுகிறான், அந்த தேவன், நான் அடிமைப்பட்டிருக்கிற அந்த தேவன், என்னுடைய தேவன் தன்னுடைய பராமரிப்பின் மூலமாக எல்லாவற்றையும் சரியாக அமைத்து கொடுத்திருக்கிறார். எனக்கு என்னுடைய வாக்கின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும், அதில் ஏற்படுகின்ற அந்த ஆபத்துக்கோ எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என்னை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டு வருகிறார். அந்த ஆண்டவருடைய இறையாண்மையை பற்றியும் அவருடைய பராமரிப்பின் வல்லமையை பற்றியும் அவன் நமக்கு சொல்லி சொல்லுகிறான். அதுல நீ வந்து திளைத்திரு, என்ன அது அருமையானது, அதுல எனக்கு முழு திருப்தியும் இருக்கிறது. தொடர்ந்து அவன் சொல்வதை பார்க்கணும், 7வது வசனத்துல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். I will bless the Lord who has given me counsel. My heart also instructs me in the night seasons. என்ன சொல்லுகிறான் இங்க, யாரிடத்திலிருந்து அவன் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறான். தேவனிடத்திலிருந்து, அவருடைய வார்த்தைகளில் இருந்து, அங்கிருந்துதான் நான் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுகிறேன். அதுதான் எனக்கு பெரியது. ஏன், அது என்ன சொல்லி கொடுக்கிறது? சங்கீதம் 1வது சங்கீதத்துல பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையின் வழியில் நடவாமலும் பாவிகளினுடைய வழியில் நில்லாமலும் பரியாசைக்காரர் உட்காரம் உட்காரத்தில் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் மிகவும் பாக்கியமானவன். அது தாவீது எழுதினது. அதுதான் தாவீதுக்கு பெருசு, வேற எதுவும் பெருசு இல்லை. தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து மட்டுமே அவன் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுகிறான். வேற இடத்திலிருந்து, உலகத்திலிருந்து, இந்த பாலா போன சமுதாயத்திலிருந்து அவன் ஆலோசனைகளை பெறுவதல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து, அதிலிருந்து மட்டுமே நான் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுகிறேன். நமக்கு போதனைகள் மட்டுமல்ல, தப்பான இதிலிருந்து பாதுகாப்பதற்காக நமக்கு எச்சரிப்பும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வருகிறது. அது நமக்கு நன்மையானது. ஆகவே அவன் என்ன சொல்லுகிறான், 5வது வசனத்துல சொல்லுகிறான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறார். ஏன்னு சொன்னா அது எனக்கு முழு திருப்தியானது. 5வது 6வது வசனத்துல, அவர் என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி நெறிப்படுத்தி நடத்துகிறார். 7வது வசனத்துல, அவர் எனக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். அப்ப 7வது வசனம் கடைசியில் அவன் என்ன சொல்லுகிறான், இந்த காரணத்தினாலே ஆண்டவரை நான் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பேன், அந்த அந்த கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லுகிறான். பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாதுகாப்பான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா தான் இருக்க முடியும். கடைசியா இவன் சொல்வது என்ன, 8வது வசனத்திலிருந்து, இந்த பாதுகாப்பான இந்த வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள பாதுகாப்பான வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை, நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்ன, அதை இங்கே இவன் விளக்குகிறான். 8வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை.
அவ்வளவு ஒரு நம்பிக்கை அந்த கர்த்தர் மேல. நான் அசைக்கப்படுவதில்லை, அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஆண்டவர்ல இருக்கான்னு கேட்டுப்பாரு. இந்த 9-11 வசனத்து வரையும் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த நம்பிக்கையை இன்னும் பிரிச்சு நமக்கு விளக்குகிறான். 10வது வசனத்துல சொல்லுகிறான், என் ஆத்மாவை பாலாது பாதாளத்தில் விடீர். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, என்னுடைய ஆத்மா பாதாளத்துல நீங்க விடமாட்டீங்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவானே அழிவை காண ஒட்டீர். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா? அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தா ஓய்வு நாள்ல வீட்டுல உட்காந்துருக்க மாட்டீங்க, வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க எப்படா அது வரும்னு பார்த்து ஓடி வருவாங்க. ஏன்? என் ஆண்டவர் அங்கு என்னை சந்திக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இது பெருசா இருக்கும், இந்த மக்கள் பெருசா இருப்பான். எவ்வளவு பெரிய வார்த்தைகள் அங்க, என் ஆத்மாவை நீ பாலாது பாதாளத்தில் விடமாட்டீர் ஆண்டவரே, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடமாட்டீர். பாதாளத்துக்கு போகிற ஆத்மா தான் இங்க இருக்காது, இதுல ஆசை காட்டாது, இதுல ஆனந்தத்தை காட்டாது. அவனுக்கு தைரியம் இருக்கு, என் ஆண்டவர் என்னை பாதாளத்துக்கு போக விடமாட்டார். அது போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் கர்த்தரை துதிப்பான், கர்த்தருடைய மக்களோடு சேர்ந்து கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபாடு காட்டுவான். ஆகவே அவன் சொல்லுகிறான் என்ன, உம்முடைய பரிசுத்தவனை அழிவைக்கான ஒட்டி அவன் அழுந்து போக நீ விடமாட்டீர் ஆண்டவரே, நீர் தான் எனக்கு ரொம்ப பெருசு. எப்படி ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கு? இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு அருமையான சங்கீதம் இல்லையா, தொடர்ந்து பார்ப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்க்கத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பெரிய வார்த்தை. அதுக்கு முந்தைய உள்ள சங்கீதத்தை நான் வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்றான், ஆண்டவரே என்னை காப்பாத்தும் ஆண்டவரே, என்னை சுத்தியெல்லாம் நிக்கிறாங்க ஆண்டவரே, எங்க திரும்பினாலும் எதிரிகளா இருக்கிறாங்க ஆண்டவரே, இருந்தாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் இவங்க என்ன தூங்க விடுறாங்க, இல்ல எந்த நேரத்துல என்ன இல்லாம ஆட்கள் என்னை சுத்தி வர்றாங்க, சவுல் அவனை சேர்ந்தவர்கள், நாட்டுல உள்ள வெளியே உள்ளவங்க எல்லாம் அவனுக்கு ஆர்வம் ஆபத்து. அந்த ஆபத்தின் மத்தியில் ஆண்டவருடைய என்னுடைய ஆண்டவர்னு சொல்லி அவன் ஜெபித்து உதவி கேட்கிறான். ஆனா இங்க வந்து அவனுக்கு ஒரு இழைப்பா இருக்கு, எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் நிம்மதியை விட்டுருக்கிறான். ஆனா அந்த நேரத்துல அவன் என்ன யோசிக்கிறான், அவனுடைய எண்ணங்கள் எதிரிகள் மேலும் ஆபத்தின் மேலும் இல்லை, அவருடைய அவனுடைய ஆண்டவர் மேல் இருக்கிறது. அந்த ஆண்டவர் செய்கின்ற பெரிய காரியங்களை பட்டியல் போட்டு காட்டி நமக்கு சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய ஆண்டவர் அவர், அவரை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஆண்டவர் நம்ம தேடி பிடித்திருக்கிறார், நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படியெல்லாம் அவரை ஆனந்தித்து அவருக்காக அவர் மகிமைப்படுவதற்காக நம்ம வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? அருமையான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை எப்படி அதுல இன்பம் கண்டு தொடர்ந்து பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த அந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையில விசுவாசத்தோட வாழணும் தெரியுமா? வாழ்றீங்களா? தப்பு தவறு செய்யாதவன் இல்ல கிறிஸ்தவன், தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் தவறையே பழக்கமாக வைத்திருக்கிறவன் தான் கிறிஸ்தவன் அல்ல, திருந்துகிறவன் கிறிஸ்தவன், கண்ணீரோடு ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டு திருந்துகிறவன் கிறிஸ்தவன். திருந்தி வாழுங்க, ஏன்னா இதை விட பெருசா நமக்கு கிடைக்க போறதில்லை வாழ்க்கையில. அந்த தேவன் மகா பெரியவர், அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிற தேவன், என்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். உண்மையான ரட்சிப்பு அடைந்திருக்கிறவர்களை அழிய விட மாட்டார் அந்த தேவன். அவருக்காக நம்ம வாழணும். செய்வீங்களா? தொடர்ந்து போவீங்களா? தாவீதுகிட்ட இருந்து படிங்க. அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய கையை பிடித்து கொண்டு நம்ம போகிற பொழுது நமக்கு எந்த துன்பம் இருந்தாலும் தைரியத்தோடு இந்த தாவீத போல கரை சேருவோம். ஒரு காலத்தில் மோட்ச பிரயாணத்தில் அந்த கிறிஸ்தியான் எப்படி கரை சேர்ந்து சுமைகளெல்லாம் இறங்கி பல்லவம் போனானே, அப்படி நிச்சயமாக போகலாம். ஏன்னா இது உலகத்து மனுஷனை பற்றி நம்ம பேசலை, உலகத்து போலி தெய்வங்களை பத்தி நம்ம பேசல, நம்ம ஆண்டவரை பத்தி பேசுறோம். சர்வ இறையாண்மையும் கொண்ட அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்று தாவீது அவரை மகிமைப்படுத்தலாம், ஜெபம் பண்ணுவோம்.